إن الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த ரமலானில் தொடர்ச்சியாக நாம் தக்வாவின் ஒளியும் பாவங்களின் இருள்களும் என்ற தலைப்பின் கீழ் பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இந்த ரமலானில் இந்த தலைப்பின் கீழ் நடத்தப்படக்கூடிய இறுதி பாட வகுப்பாக இந்த பாட வகுப்பு காணப்படுகிறது. இதுவரைக்கும் நாங்கள் தக்வாவினுடைய முக்கியத்துவங்களை பற்றி பேசக்கூடிய பல விஷயங்களை கற்று வந்திருக்கிறோம். அந்த எல்லா விடயங்களிலும் இந்த தக்வா எந்தளவு மார்க்கத்திலே மிக முக்கியமானது என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்ப கால நபிமார்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா வலியுறுத்தியதிலிருந்து, அதே போன்று எங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கும் அல்லாஹு தஆலா இந்த தக்வாவை வலியுறுத்தியதை இட்டு, இது எந்தளவு முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருப்போம். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நேரடியாக விசுவாசிகளே, மக்களே, நீங்கள் உங்களை படைத்த அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்ற அமைப்பிலே சொல்லக்கூடிய பல வசனங்கள், 60 மேற்பட்ட வசனங்கள், இந்த வசனங்களினூடாகவும் இந்த தக்வா என்பது எந்தளவு முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்திருப்போம். அதே போன்று இந்த தக்வா யாருக்கு காணப்படுகிறதோ அவர்தான் அல்லாஹை அஞ்சி கடமையான விஷயங்களை சரியாக நிறைவேற்றக்கூடியவராகவும், தீமையான விடயங்களை தவிர்ந்து கொள்ளக்கூடியவராகவும் அவர் இருப்பார். மறைவான சந்தர்ப்பத்திலும் வெளிப்படையான சந்தர்ப்பத்திலும் இவரிடத்திலே அதனை எதிர்பார்க்கலாம் என்பது பற்றியும் நாங்கள் குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். இப்படி இந்த தக்வாவினுடைய பல விஷயங்களை நாங்கள் அவதானித்துவிட்டு இறுதியாக நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால், எவர்கள் அல்லாஹினுடைய அச்சத்தை கொண்டிருக்கிறார்களோ, எவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹினுடைய அச்சம் காணப்படுகிறதோ, அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய பயன்கள் என்ன, எவ்வாறான பிரயோஜனங்களை அவர்கள் அடைந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற வரிசையிலே, முதலாவது பிரயோஜனம், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு பிரயோஜனம். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு துணையாக இருப்பான் என்ற ஒரு பிரயோஜனத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதே போன்று இந்த தக்வா உடையவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹுவை அஞ்சி அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் சகல அறிவுகளும் பொருந்தி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன் புறத்தாலிருந்து தேவையான சந்தர்ப்பங்களிலே அறிவுகளையும் ஞானங்களையும் கொடுப்பான் என்பது தொடர்பான ஒரு பிரயோஜனத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று மிக முக்கியமான பிரயோஜனங்களிலே ஒன்றுதான் அந்த தக்வாவுடையவர்கள் மறுமையிலே அடைந்து கொள்ளக்கூடிய அந்த சுவனம் என்பது. இந்த சுவனத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசக்கூடிய பல சந்தர்ப்பங்களிலே தக்வாவுடையவர்களை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். அவர்களுக்காகத்தான் அந்த சுவனம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அமைப்பிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அந்த சுவனத்தினுடைய ஒவ்வொரு அருள்களை பற்றியும் அல்லாஹு தஆலா வர்ணிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் இது எல்லாமே யாருக்கு என்றால் இது எல்லாமே முத்தகூன் தக்வா உடையவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா அவர்களை அந்த சுவனத்தோடு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த வசனங்களில் அதிகமானவற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒட்டு மொத்தத்திலே நாங்கள் சொல்லப்போனால் அல் குர்ஆன் என்ற இந்த வேதத்திலே அல்லாஹு தஆலா சுமார் 250-300 மேற்பட்ட இடங்களிலே இந்த தக்வாவை பற்றி பேசுகிறார். அவனுக்கு பயப்படுவதை பற்றி அவன் பேசுகிறான். அதனை பற்றி அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். அவர்களுக்குரிய சிறப்புகளை பற்றி எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவ்வளவு முக்கியமான இந்த தக்வாவை நாங்கள் அடையாமல் ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது. எங்களால் ஒரு காலமும் நரக நெருப்பிலிருந்து நாங்கள் தப்பவும் முடியாது. அதே போன்று மன்னரை வேதனைகளிலிருந்து எங்களால் தப்பவும் முடியாது. அதே போன்று சுவனம் என்கின்ற பெரிய ஒரு வெற்றியை எங்களால் இந்த தக்வா இல்லாமல் அடையவே முடியாது. இது அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை. எனவே இதனை நாங்கள் புரிந்து கொண்டு இதிலே பொடுபோக்காக இருக்காமல் இதிலே அலட்சியமாக இருக்காமல் நான் ஒவ்வொருவரும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வா என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் அதே விதிதான் இருக்கிறது. பெண்கள் சுவர்க்கம் போவதாக இருந்தாலும் அந்த தக்வா இல்லாமல் அவர்களால் ஒரு காலமும் அந்த சுவனத்தை நெருங்கக்கூட முடியாது. எனவே இதனை புரிந்து கொண்டு எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வினுடைய அச்சத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்குரிய ஒரு வழிகாட்டல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 துஆக்களை நாங்கள் பார்த்தோம். 3 பிரார்த்தனைகள். அந்த 3 பிரார்த்தனைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை உள்ளடக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அச்சத்தை அவர்கள் வலிந்து கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லாமல் போவதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடியும் இருக்கிறார்கள். அந்த அளவு மிக முக்கியமான ஒரு விடயமாக இது காணப்படுவதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இந்த பிரார்த்தனைகளிலெல்லாம் இதனை அடிக்கடி உள்ளடக்கியிருக்கிறார். எனவே இந்த தக்வாவை பற்றி பல விஷயங்கள் இருந்தாலும் அதனுடைய பிரயோஜனங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே கடைசியாக சுவனம் என்கிற அந்த வெற்றி, அந்த மாபெரும் வெற்றி எவருக்கு வந்து சேரும் என்றால் தக்வாவுடையவருக்கு வந்து சேரும் என்பது தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து துஹான் என்ற அத்தியாயத்தினுடைய 51 வசனத்திலிருந்து 57 வசனங்கள் வரைக்கும் இப்படி சொல்கிறார். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சி செயல்பட்டவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு தங்குமிடத்திலே அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். ஃபி ஜன்னாத்தின் வயூன், அந்த பாதுகாப்பான இடத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான். அவர்கள் சுவர்க்கங்களிலும் நீரூற்றுக்களிலும் அவர்கள் தங்கியிருப்பார்கள். யல்பசூனமின் சுந்துசின் வஸ்தபரகின், அதே போன்று அவர்கள் பட்டாலான ஆடைகளை உடுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வகதாலிக்க வசவ்வஜுனாஹும் பிஹூரின் ஈன், அதே போன்று அவர்களுக்கு மறுமை நாளில் ஹூருல் ஈன் என்ற கண்ணலைகள் உள்ள அந்த பெண்களை நாங்கள் திருமணம் முடித்துக் கொடுப்போம். அதே போன்று அந்த சுவனத்திலே அவர்கள் பல கனிவகைகளை கொண்டு அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஏற்கனவே இந்த உலகத்தில் அனுபவித்த அந்த மரணத்தை தவிர அந்த சுவனத்திலே அவர்கள் எந்த ஒரு மரணத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள். அதே போன்று நரகத்தினுடைய தண்டனையில் இருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களை காத்திருப்பான். இது உங்களுடைய ரப்பினுடைய பெரும் ஒரு அருட்கொடையாகும். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்கிறார். இதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா அவர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடுவான். இந்த தக்வாவுடையவர்களை பாதுகாத்து பாதுகாப்பான ஒரு இடத்திலே அவர்களை குடியிருத்தாட்டுவான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த நரக நெருப்பிலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்படுவது என்பதே இந்த உலகத்தை போன்று எங்களிடத்திலே உலகத்தின் அளவு தங்கம் இருப்பதை விட அது பெருமதியானது. ஒருவர் நரகத்திற்குள் நுழைவிக்கப்படாமல் அவர் பாதுகாக்கப்படுகிறார். நரக வேதனையை அவர் அனுபவிக்கவில்லை, அதனை அனுபவிக்காமல் அவர் பாதுகாப்படைகிறார் என்றால் அதனுடைய பெருமதி இந்த பூமியை போல தங்கம் இருந்தால் எந்த அளவு அதனை நாங்கள் பெருமதியாக மதிப்போமோ அதைவிட அது பெருமதி. அதனால்தான் அல்லாஹு தஆலா நரகத்திலே ஆக குறைந்த தண்டனை அனுபவிக்கக்கூடியவரிடத்திலே கேட்பான், உனக்கு இந்த பூமியைப் போல தங்கம் இருந்தால் நீ அதனை தந்துவிட்டு இந்த தண்டனையிலிருந்து தப்புவதற்கு தயாராக இருப்பாயா என்று அல்லாஹ் கேட்பான். அவருடைய ஒரே ஒரு பதில் ஆம் என்பதை தவிர வேறு எந்த பதிலும் அவரிடமிருந்து வராது. எனவே அதிலிருந்து எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும், ஒருவன் நரகத்திலிருந்து தப்புவதே பூமியை போல தங்கம் இருப்பதற்கு சமனானது. அதிலிருந்து தப்பி சுவனத்திற்கு சென்று அந்த பாதுகாப்பான சுவனத்தை அடைந்து அதிலே பல படித்தரங்கள் இருக்கின்றன, உயர்தரமான அந்த படித்தரங்களை அடைவது என்பது அந்த வெற்றியை எங்களால் வர்ணித்து சொல்ல முடியாது. அதனை கணக்கிட்டு எங்களால் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவு அது பெரிய ஒரு வெற்றி. அந்த பெரிய ஒரு வெற்றியை நாம் அடைவதற்கு சில்லறைத்தனமான எங்களுடைய விளையாட்டுகளும் அசட்டுத்தனங்களும் பொடுபோக்குகளும் மார்க்க விடயங்களிலே அலட்சியமான தன்மைகளும் ஹலால் ஹராம் விஷயத்திலே பேணுதல் இல்லாத அந்த தன்மைகளும் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வெற்றியை எப்படி நாங்கள் அடையப் போகிறோம்? அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஏதாவது ஒரு பக்கத்தையாவது சரி இந்த மனிதன் பார்க்கட்டும் என்று 250க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த தக்வாவை பற்றி பேசுவதை அதனை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதனை புரிந்து கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கிறது. எனவே பெருமதியான அந்த சுவனத்தினுடைய அந்த பிரவேசம் தக்வாவுடையவர்களுக்கு தான் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத் முஹம்மத் என்ற அத்தியாயத்தின் 15வது வசனத்திலே சொல்கிறார், மசலுல் ஜன்னத்தில்லத்தி உஇதல் முத்தகூன், தக்குவா உடையவர்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறதே அந்த சுவனம் இருக்கிறதே, அது ஃபீஹா அன்ஹாரூன், அதிலே பல்வகையான ஆறுகள் இருக்கின்றன. மின்மா இன் கைரியாசின், எந்தவிதமான தூசிகளும் இல்லாத மதுரமான நீர். வன்ஹாருன் மில்லபன், பாலினால் உள்ள ஆறு, அதனுடைய சுவையிலே எந்தவிதமான மாற்றமும் கிடையாது. வன்ஹாருன் மின் ஹம்ரின், அதாவது மதுபானத்தினால் உள்ள ஆறுகள். லத்தத்தில் இஷாரிபின், அது குடிப்பதற்கு அவ்வளவு ஒரு இன்பமாக அது இருக்கும். வன்ஹாருன் மின் ஆசலின் முசஃபா, தூய்மையான தேனினால் உள்ள ஆறு. இவ்வாறான ஆறுகளெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று அவர்களுக்கு கனிவகைகள், அவர்களுடைய ரப்பினுடைய மன்னிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதிலும் பாருங்கள், தக்வா உடையவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த சுவனம் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல சூரத்துல் கமர் என்ற அத்தியாயத்தினுடைய 54வது வசனம் முதல் 55வது வசனங்கள் வரைக்கும் சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தின் வலஹர், நிச்சயமாக தக்வா உடையவர்கள் தோட்டங்களிலும் ஆறுகளிலும் அவர்கள் இருப்பார்கள். ஃபி மக்அது சித்கின் இந்த மலீக்கின் முக்ததிர், ஒரு வல்லமை பொருந்திய அந்த அல்லாஹ்விடத்திலே ஒரு உண்மையான உயர்வான அந்தஸ்தை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை எங்களால் பார்க்க முடியும். இந்த சுவனம் பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பல குர்ஆனிய வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது எல்லாவற்றிலும் இந்த தக்வாவை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறார். தக்வா உடையவர்களுக்குத்தான் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். எனவே அல்லாஹினுடைய வாக்குறுதியையும் தாண்டி பாவம் செய்து கொண்டு பேணுதல் இல்லாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டு சுவனம் என்கிற அந்த ஒன்றை எங்களால் ஒரு காலமும் நினைத்து பார்க்க முடியாது. அதேபோன்று இந்த தக்வாவினுடைய இன்னொரு பிரயோஜனம் என்னவென்றால், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த சுவனத்திலே நாங்கள் நுழைவதற்கு முன்னால் நரகத்திற்கு மேலால் ஒரு பாலம் போடப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்தை கடந்துதான் எங்களில் யாராக இருந்தாலும் சுவனத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அது எப்படிப்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் சரி, முதல் தரத்திலே இருக்கக்கூடிய விசுவாசியாக இருந்தாலும் அந்த பாலத்தை கடந்துதான் அவர்கள் சுவனம் என்ற ஒன்றை அடையலாம். எனவே அந்த பாலத்தை பற்றி நாங்கள் விளங்க வேண்டியது என்னவென்றால், அது ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனால் பயணிக்கக்கூடிய அந்த அகலம் இருக்கிறதே, அது வாளின் கூர்மையை விட அது மென்மையான. நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது பெரிய ஒரு அகலமான ஒரு இடம், ஒருவர் வரும்போது இன்னொருவர் சைட் கொடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்றெல்லாம் நினைக்க முடியாது. அது அந்தளவு மெல்லிய ஒரு பாதையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்திலே நாங்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அருகாமையில், அந்த பாலத்திற்கு அருகாமையில் சில கொலுக்கிகள் காணப்படுகின்றன. அந்த கொலுக்கிகளுக்கு அல்லாஹு தஆலா சில கட்டளைகளை போட்டு வைத்திருக்கிறார். இன்னார் சென்றால் நீ இழுத்து உள்ளே போட்டு விட வேண்டும், இன்னார் சென்றால் நீ இழுத்து விட்டுவிட வேண்டும், இப்படி சில கட்டளைகள். அதே போன்று ஒரு சிலர் சென்றால் நீ அவர்களை தொடக்கூடாது. இப்படி அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளோடு அந்த கொலுக்கிகள் இயங்கிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு நபிமார்களுடைய வேலை என்னவென்றால், தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த பாலத்தை கடக்க முற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் பாதுகாத்து விடு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பார். எனவே இப்படிப்பட்ட ஒரு பாலத்தை ஒரு உண்மையான விசுவாசி, உயர்தரத்திலே இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் அவர்கள் மிக வேகமான ஒரு முறையிலே கடந்து விடுவார்கள். மின்னல் வேகத்திலே, கடுமையான காற்றின் வேகத்திலே
அதே போல வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் வேகத்திலே என்றெல்லாம் அவர்கள் அப்படியே கடந்து போய் கொண்டிருப்பார். இப்படி அவர்களுடைய தரங்கள் குறைந்து வந்து மனிதன் ஓடக்கூடிய அமைப்பிலே, நடக்கக்கூடிய அமைப்பிலே, ஒரு சிலர் இழுவி இழுவி போகக்கூடிய அமைப்பிலெல்லாம் இவர்கள் கடந்து செல்வார். இதனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அதாவது இந்த பாலத்தின் ஊடாக நீங்கள் யாராக இருந்தாலும் வந்துதான் ஆக வேண்டும். இதை பற்றி சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்தினுடைய 71வது வசனம் முதல் 72வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், வஇன் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் அதனை அந்த பாலத்தை வந்து அடைந்தே ஆக வேண்டும். கான அலா ரப்பிக ஹத்மன் மக்துயா, இது உங்களுடைய ரப்பில் ஏ வந்து அதாவது சத்தியம் செய்யப்பட்ட ஒரு கடமையாக உங்கள் ரப்பின் மீது அது இருக்கிறது. யாராக இருந்தாலும் அந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹினுடைய ஒரு விதி. அந்த விதி அல்லாஹு தஆலா தனக்குத்தானே கடமையாக்கிவிட்டான். இப்படி இல்லாமல் யாரையும் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதில்லை என்ற ஒரு கடமை அல்லாஹு தஆலா தனக்கு ஏற்படுத்தி விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவு, இதில் ஒரு சிலர் தப்புவார்களே, அவர்கள் யார் தப்புவார்கள் என்பதை அல்லாஹ் ஒரே வரியிலே ஒரே ஒரு சொல்லின் மூலமாக சொல்கிறான். எவர்கள் அல்லாஹை அஞ்சி செயல்பட்டார்களோ, எவர்கள் தக்வா உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களை நாங்கள் பாதுகாப்போம். அவர்கள் அந்த பாலத்திலே சருகாமல் கொழுக்கிகளால் கொழுவி இழுக்கப்படாமல் அவர்கள் பாதுகாக்கப்படுவார். இந்த சிறப்பு, இந்த தன்மை அந்த தக்வா உடையவர்களுக்கே வரும். ஏனையவர்களை பொறுத்தவரையில் வனதரு பாலிமீன ஃபீஹா ஜிசியா, பாவங்களை செய்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களை அந்த பாலத்தின் அடியிலேயே மண்டியிட்டவர்களாக நாங்கள் அப்படியே விட்டுவிடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களால் கடக்க முடியாது. அவர்கள் யார்? தக்வா இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டவர். அவர்கள் அதிலே அப்படியே கடந்து விடுவார்கள், அல்லது அந்த கொழுக்கிகளால் இழுக்கப்பட்டு நரகத்தின் அடிப்பாகத்திற்குள்ளே அவர்கள் தூக்கி வீசப்படுவார். எனவே தக்வா என்பது இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பாலத்தை கடப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கிறது. இதுவும் தக்வா உடையவர் அடையக்கூடிய ஒரு பிரயோஜனங்களிலே ஒன்று. அதே போன்று இந்த அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் அடையக்கூடிய இன்னொரு பிரயோஜனம் என்னவென்றால், இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நண்பர்கள், கூட்டாளிகள், இந்த உலகத்திலே பல்வேறு விஷயங்களுக்காக சக மனிதர்களை மனிதர்கள் கூட்டாளி படித்துக் கொள்கிறார், நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார். சில நேரம் படிப்பு என்ற வகையில், சில நேரம் விளையாட்டு என்ற வகையில், சில நேரம் தொழில் என்ற வகையில், சில நேரங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே உதவி செய்தார் என்ற ஒரு வகையில், ஒரு கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்திலே கை கொடுத்தார் என்ற வகையில் எல்லாம் தங்களை சூழ இருக்கக்கூடிய மக்களை மனிதர்கள் நெருங்கிய நண்பர்களாக, தங்களுடைய அன்புக்குரியவர்களாக அவர்கள் ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அன்பு, இந்த நட்பு, இந்த பாசமெல்லாம் தொடர்ச்சியாக அது இருக்காது. யாருக்கு அது தொடர்ச்சியாக இருக்கும் என்றால், எவர்கள் தக்வாவோடு தங்களுடைய நேசத்தை பாதுகாத்து கொண்டார்களோ, அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு தங்களுடைய நேசத்தை பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ்வுன் இல்லல் முத்தகீன், நெருங்கிய நண்பர்களெல்லாம் மறுமை நாளில் ஒருவருக்கொருவர் அவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள், தக்வா உடையவர்களை தவிர, அல்லாஹை அஞ்சி செயல்பட்ட அந்த நண்பர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹை அஞ்சி செயல்பட்ட நண்பர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய முழுமையான அந்த நோக்கம் அல்லாஹினுடைய அச்சத்தின் அடிப்படையில் இருக்கும். அந்த நட்புகளும் அதனை வலியுறுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். ஒரு தன்னுடைய நெருங்கிய நண்பன் தொழுகைக்கு வரவில்லை என்றால் அந்த அடுத்த நண்பன் விடமாட்டான். ஏன் வரவில்லை? வா என்று அழைத்து சென்று விடுவார். ஒரு பாவத்தை செய்ய நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தக்வாவோடு இணைந்து கொண்ட அந்த நண்பர்கள் அந்த பாவத்திலே ஒரு காலமும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டார்கள், தடுத்து நிறுத்துவார்கள். செய்யாதே, இது பாவம், இந்த பாவத்தை செய்தால் என்னுடைய உன்னுடைய நட்பு நிலைக்காது. அல்லாஹுக்காக கோபிக்கக்கூடிய அந்த தன்மை அவரிடத்திலே வரும். இதெல்லாம் விசுவாசிகள் அந்த தக்வாவுடையவர்களிடத்திலே தான் அது சாத்தியப்படும். நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியிலே ஏவிக்கொண்டிருப்பார்கள், தீமையான விஷயங்களை தடுத்து கொள்வார்கள். அவர்களுடைய நட்பும் அவர்களுடைய நட்பினுடைய உடைவும் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் எப்பொழுதும் நண்பர்கள்தான். இந்த உலகத்திலும் அவர்கள் நண்பர்கள்தான், மறுமை நாளிலும் இந்த தக்வாவுடையவர்கள் நண்பர்கள்தான். ஆனால் ஏழைய நட்புகளை பொறுத்தவரையில் விளையாட்டுக்காக, படிப்புக்காக, உலக விஷயங்களுக்காக, கொடுக்கல் வாங்கலுக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக, இந்த உலகத்தோடு இந்த உலகத்தினுடைய விஷயங்களை மதித்து செய்யப்பட்ட அந்த நட்புகள் எல்லாம் மறுமை நாளிலே எதிரிகளாக மாறிவிடுவார். ஒருவேளை தன்னுடைய நெருங்கிய நண்பனை, உலகத்திலே நெருக்கமாக இருந்த அந்த நண்பனை கண்டால் கூட ஏறெடுத்தும் பார்க்காமல் போய்விடுவார். எனவே இந்த ஒரு நிலைமை தக்வாவுடையவர்களுக்கு கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதுவும் தக்வாவுடையவர்கள் அடையக்கூடிய மிக முக்கியமான பிரயோஜனங்களிலே ஒன்று. அதே போன்று அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக இருப்பார். இந்த தக்வா உடையவர்கள் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை பெறக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய ஒரு விருப்பத்தை, ஒரு அன்பை அடையக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடத்திலே காணப்படும். அல்லாஹ் அவர்களை விரும்புவார். இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எவர்கள் தாங்கள் செய்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்களோ, அதே போன்று அல்லாஹை அஞ்சு செயல்படுகிறார்களோ, இத்தகைய அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நிச்சயமாக விரும்புகிறான் என்று சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 76வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2965வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்தத் தகியல் வனியல் ஹஃபிய, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதாவது தக்வாவுடைய அல்லாஹை அஞ்சக்கூடிய அடியானை விரும்புகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா தனக்கு தரக்கூடியதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடியவனை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதே போன்று பாவமான விஷயங்களில் அல்லாஹை அஞ்சக்கூடியவனையும் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹினுடைய அச்சம் இருப்பதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அன்பை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று இந்த அல்லாஹ்வினுடைய அச்சத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களை சூழ இருப்பவர்கள் உலகத்தை நாட்டமாக கொண்டிருப்பார்களாக இருந்தால், மறுமை விடயத்திலே அவ்வளவு அக்கறை இல்லாதவர்களாக இருந்தால், இந்த தக்வா உடையவர்களை ஏளனம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த தக்வா உடையவர்கள் விஷயத்திலே நலவை நாடாதவர்களாக அவர்கள் இருப்பார். இந்த தக்வா உடையவர்களிடத்திலே ஏதாவது ஒரு நலவு ஏற்பட்டால் இந்த உலக நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அது பாரமாக இருக்கும். அதே நேரத்திலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் இந்த உலக நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய இந்த சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களுக்கு உதவி செய்கிறான் என்பதையும் சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 120வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன் தம்சஸ்கும் ஹசனத்துன் தசுஹும், நபியே உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு தீங்கை ஏற்படுத்தும், பயின் துசிபுக்கும் செய்யாத்துன் யஃப்ரஹூபிஹா, உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுவிட்டால் அதனை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், இன் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்தால், வத்தத்தகு அல்லாஹை மஞ்சிக் கொள்வீர்களேயானால் லா யதுருக்கும் கைதுகும் ஷைஆ, அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகள் உங்களுக்கு எந்தவிதமான ஒரு தீங்கையும் ஏற்படுத்தாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இதுவும் மனிதர்கள் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவுதான் எங்களுடைய விஷயத்திலே ஒரு தீங்கை நாடக்கூடியவர்களாக இருந்தாலும், பொறுமையும் தக்குவாவும் எங்களிடத்திலே சரியாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சூழ்ச்சியும் எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாது. ஏன்? தக்குவாவோடு நாம் இருக்கிறோம், பொறுமையோடு நாம் இருக்கிறோம், அல்லாஹினுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை விரும்புகிறான், தேவையான சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு தேவையான விடயங்களை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். எனவே இப்படி ஒரு தக்வாவை ஒருவர் அடைந்திருப்பாரேயானால் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நயவஞ்சகர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படித்தான் எங்களுடைய விஷயத்திலே கெடுதிகளை நாடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களால் எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல இந்த தக்வாவுடையவர்கள் அடையக்கூடிய இன்னொரு பிரயோஜனம் என்னவென்றால், அவர்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். இதுவும் தக்வாவுடையவர்களுக்கு தான் இருக்கிறது. எல்லோருடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. சிலருடைய நோக்கங்கள் வேறு நோக்கங்களாக இருக்கும், வேறொரு அடிப்படையிலே ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களிடமிருந்து இது ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் யாரிடமிருந்து அவர்களுடைய அமல்களையும் இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்கிறான் என்றால், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களிடமிருந்துதான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால், ஒவ்வொருவரும் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு ஒவ்வொன்றை அனுப்புகிறார், அவர் புறக்கணிக்கிறார். ஆனால் நாங்கள் ஒன்றை அனுப்புகிறோம், அவர் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதைவிட எத்தனையோ மடங்கு ஆட்சியுடையவன் அல்லாஹு தஆலா. அந்த அல்லாஹ் நாங்கள் அவனுக்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அவன் அதனை அங்கீகரித்துக் கொள்கிறான் என்றால், அது பெரிய ஒரு வெற்றி. இந்த ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்திலேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டது. ஒருவர் குர்பான் கொடுத்தார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொருவர் குர்பான் கொடுத்தார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இவரிடத்திலே தக்வா இருந்தது, அவரிடத்திலே தக்வா இல்லை. எனவே தக்வா இல்லாதவர் என்ன செய்தார்? தக்வா உள்ளவரை தன்னிடத்திலே என்ன பிழை என்பதை அவர் பார்க்கவில்லை. ஏன் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான், என்னிடத்திலே சரியான அல்லாஹினுடைய அச்சம் இல்லை என்பதை அவர் பார்க்கவில்லை. அவருடைய சிந்தனை எல்லாம் இவன் விஷயத்திலே ஏதாவது செய்ய வேண்டும், இவனை கொலை செய்துவிட வேண்டும் என்றுதான் அவன் முயற்சி செய்து அந்த தக்வாவோடு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவனை இவன் கொலை செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிலே இடம்பெற்ற முதலாவது கொலை. எனவே அந்த தக்வா உடையவர்களிடத்திலே தான் அல்லாஹு தஆலா ஒரு அமலை ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று எவர்களிடத்திலே அல்லாஹினுடைய அச்சம் காணப்படுகிறதோ அவர்களுக்கு அல்லாஹினுடைய பரக்கத்துக்குரிய அவனுடைய அந்த வாயில்கள் எல்லாம் திறந்து கொடுப்பான். அது ஒரு ஊரார் அப்படி ஒற்றுமையாக அவர்கள் அப்படி இருந்தால் அந்த ஊருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் பலர் தக்வா இல்லை, மோசடிகள், ஹராம்கள், பிழையான விடயங்கள், குஃபர்கள், நிராகரிப்புகள், சிறுக்குகள் இதெல்லாம் அரங்கேறுகிறது என்றால் அவர்களுக்கு அது கிடைக்காது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலவ் அன்ன அஹல் அல் குரா ஆமனு வத்தகவ், கிராமங்களிலே ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹு எஞ்சக்கூடியவர்களாக இருந்தால்,
லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிகளுடைய அந்த பரக்கத்துகளை நாங்கள் அவர்களுக்கு திறந்து கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஊரை சார்ந்த எல்லோரும் அப்படி இருக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே நல்ல விஷயம் ஏவப்பட வேண்டும், தீமையான விஷயங்கள் தடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை காணப்பட வேண்டும். அல்லாஹுடைய அச்சத்தோடு அந்த ஊரால் செயல்படுவார்களாக இருந்தால், ஒற்றுமையாக அவர்களிடத்திலே அந்த செயல்பாடு காணப்படுமாக இருந்தால், அல்லாஹு தஆலா அவருடைய பரக்கத்தினுடைய அந்த வாயில்களை எல்லாம் திறந்து கொடுப்பான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். அதே போன்று சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 156 வசனத்திலே சொல்கிறான், வரஹ்மதி வஸியத் குல்ல ஷைஇன், என்னுடைய அருட்கொடை எல்லோரையும் சூழ்ந்திருக்கிறது என்றாலும், ஃபஸ அக்துபுஹா லில்லதீன யத்தகூன், எவர்கள் தக்வா உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அதனை விதித்து விட்டேன். அவர்களை பொறுத்தவரையில் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று எங்களுடைய வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அதே போன்று இந்த தக்வா உடையவர்களை பொறுத்தவரையில் இன்னும் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், எவர்களிடத்திலே அல்லாஹுனுடைய அச்சம் காணப்படுகிறதோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய நேசர்களாக மாறிவிடுவார்கள். வலி அவுலியா என்று சொல்வார்களே, இவர் யார், இவர் ஒரு அவுலியா, இவர் ஒரு வலி என்றால் அல்லாஹ்வினுடைய நேசர். ஒருவர் அவுலியாவாக ஒரு வலியாக மாற வேண்டும் என்றால் அவர் பெரிய அளவு தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது. அவர் துறவரம் போக வேண்டும், குடும்பங்களோடு வாழக்கூடாது, இப்படியான எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய நேசராக ஒருவர் மாற வேண்டும் என்றால் அவர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அல்லாஹ்வை அவர் பயப்பட வேண்டும், தக்வாவை கையில் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய நேசராக அவரால் மாற முடியும். இதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய நேசர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தக்வா உடையவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. வலாக்கின் அக்சரஹும் லா யஅலமூன், எனினும் மனிதர்களிலே அதிகமானவர்கள் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். சூரத்துல் ஜாஃபியா என்ற அத்தியாயத்தினுடைய 19 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசமாக இருந்து கொள்வார்கள். பாவ விஷயத்திலே ஒருவருக்கொருவர் தூண்டுகோலாக இருப்பார்கள், உதவி செய்வார்கள். அந்த பாவத்தைக்காக கூட்டிச் செல்கின்ற விஷயத்திலே அவருக்கு உதவி செய்வார்கள். அவர் அந்த பாவத்தை சம்பாதித்திருப்பதற்கு நேரத்தோடு வரவில்லை என்றால் தொலைபேசி அழைப்பு எடுத்து வாங்கள் அவசரமாக போவோம் என்று கூப்பிடுவார்கள். இப்படியெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே அந்த உதவி ஒத்தாசைகள் பாவமான விஷயங்களிலே காணப்படும். ஒருவருக்கொருவர் அவர்கள் நேசமாக இருப்பார்கள். ஆனால் வல்லாஹு வலியுல் முத்தகீன், இந்த பாவங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு தக்வா உடையவர்களாக யார் காணப்படுகிறார்களோ அவர்களுடைய நேசராக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அலா இன் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுனுடைய நேசர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் யாரென்றால் ஈமான் கொண்டு அல்லாஹை அஞ்சியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத் யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 63 வசனங்களிலே சொல்கிறார். எனவே அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹினுடைய நேசர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அதே போன்று இவர்கள் அல்லாஹை அஞ்சி செயல்படுகிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பிரயோஜனம் என்னவென்றால், ஃபுர்கான் என்ற ஒரு தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். ஃபுர்கான் என்றால் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து அறியக்கூடிய ஒரு அறிவு, இதுதான் ஃபுர்கான். சிலவர்களுக்கு எவ்வளவு நாங்கள் நல்ல அறிவுரைகளை புகட்டினாலும் அவர்களுடைய சிந்தனை வேலை செய்யாது, அவர்கள் குறுக்கு வழியாகத்தான் சிந்திப்பார்கள். அதிலே உள்ள ஏதாவது எங்கே உள்ள குறையை பிடித்து கொண்டு அந்த எல்லா
சொன்ன நல்ல விஷயங்களை எல்லாம் அப்படி உடைத்து விட்டு அவர்கள் அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு போவார். இப்படியானவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹை அஞ்சி செயல்படக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நல்லது எது, தீயது எது, எதை நாம் கையில் எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது என்பதை நல்ல முறையிலே பிரித்து அறியக்கூடிய அந்த தன்மை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்குவதாக சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹை அஞ்சுவீர்களேயானால், யுஜ்அல் லகும் ஃபுர்கானா, உங்களுக்கு நல்லது எது தீயது எது என்பதை அறியக்கூடிய அந்த தன்மை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவான். வயுகஃபிரு அன்கும் சையாத்திக்கும், உங்களுடைய குற்றங்களையும் அல்லாஹு தஆலா அதாவது மன்னித்து விடுவான். வயஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னித்து உங்களுக்கு அருள் செய்வான். வல்லாஹு துல் ஃபதுலில் அலீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பெரும் அருட்கொடைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று இந்த தக்வாவுடையவர்களை பொறுத்தவரை இன்னொரு மிக முக்கியமான பிரயோஜனம், அவர்களை ஷைத்தான் வந்து ஷைத்தானுடைய அந்த சதிவலைகளை அவன் விரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை அந்த அவர்களால் அந்த ஷைத்தான்களால் அவர்களை நெருங்க முடியாது. அந்த ஷைத்தானுடைய சதிவலைகளுக்குள் சிக்காமல் அவர்கள் தப்பிவிடுவார். இதனையும் சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 201வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், இன்னல் லதீன தகவ், எவர்கள் தக்வாவுடையவர்களாக இருக்கிறார்களோ, இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், அவர்களை ஷைத்தானிலே சார்ந்த ஒரு கூட்டம் வந்து அவர்களை தீண்ட வந்தால், ததக்கரு, உடனே அவர்கள் படிப்பினை பெற்று அல்லாஹுனுடைய ஞாபக வசனங்களை ஞாபகம் செய்து அவர்கள் அந்த ஷைத்தான்களிலிருந்து தப்பிவிடுவார்கள். ஃபஇதாஹும் முப்ஸிரூன், இந்த ஷைத்தான்கள் விஷயத்தில் அவர்கள் விழிப்போடு காணப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இப்படி எவ்வளவோ பிரயோஜனங்கள் இந்த தக்வா உடையவர்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த தக்வா என்பது நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், அது ஒரு ஒளி. அந்த ஒளி இந்த உலகத்திலே எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒளியை மறுமை நாளிலே நாங்கள் காணப்போகிறோம். அந்த தக்வாவினுடைய ஒளியை மறுமை நாளிலே தான் நாங்கள் காணப்போகிறோம். மறுமை நாளில் தக்வாவுடைய உண்மையான விசுவாசிகள் வருவார்கள். அதே நேரத்திலே தக்வா இல்லாமல் வெறுமனே ஒரு சில வெளிப்படையான கட்டுப்பாடுகளுக்கு மட்டும் தலையை சாய்த்து கொண்டு போனவர்களும் வருவார். இரண்டு பேருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? தக்வா உடையவர்கள் பெரும் ஒளியிலே அவர்களுக்கு இருப்பார். அவர்களுக்கு முன்னால், அவர்களுக்கு பின்னால், வலது பக்கம், இடது பக்கம் அவர்களை சுற்றி அந்த ஒளி காணப்படும். அதே நேரத்திலே தக்வாவோடு இல்லாதவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இருளோடு இருப்பார்கள். தக்வா உடையவர்களை அழைத்து கேட்பார்கள், உங்களோடு இந்த உலகத்திலே நாங்கள் இந்த மார்க்கத்திலே பயணிக்கவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எங்களோடு தான் இருந்தீர்கள், ஆனால் சரியாக இருக்கவில்லை. நீங்கள் மார்க்கத்திலே சந்தேகப்பட்டீர்கள், சரியான முறையிலே செயல்படவில்லை, அதே போன்று இந்த உலக விஷயங்களிலே நீங்கள் ஏமாந்து போனீர்கள், அதிலே நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்க்க விஷயங்களிலே கவனம் செலுத்தாமல் போனீர்கள் என்றெல்லாம் அந்த விசுவாசிகள், அந்த தக்வா உடையவர்கள் அந்த முனாஃபிக்குகளுக்கு சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இப்படிப்பட்ட பல பிரயோஜனங்களை உடைய இந்த தக்வாவை நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அடைந்தே ஆக வேண்டியிருக்கிறது. வெறுமனே கேட்டுவிட்டு ஒரு அலட்சிய போக்கோடு நாங்கள் போய்விடாமல் இந்த தக்வாவை நாம் அடைகின்ற முழு முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அதிலே தான் வெற்றி தங்கி இருக்கிறது. அதிலே தான் எங்களுடைய கபிரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பது தீர்மானிக்க இருக்கிறது. அதிலே தான் மஹ்ஷர் மைதானத்திலே நாங்கள் எப்படி ஒன்று திரட்டப்பட போகிறோம் என்ற விடயம் தங்கியிருக்கிறது. அதிலே தான் நாங்கள் கேள்வி கணக்கு எப்படி கொடுக்கப் போகிறோம் என்ற விஷயம் தங்கியிருக்கிறது. அதிலே தான் நாங்கள் சிராத் என்ற பாலத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்ற விடயம் தங்கியிருக்கிறது. அதிலே தான் நாங்கள் நரக வேதனை அனுபவிக்கப் போகிறோமா அல்லது சுவனத்திலே நுழையப் போகிறோமா என்ற விடயங்கள் எல்லாமே அதிலே தான் தங்கியிருக்கிறது. அதேபோல் இந்த உலகத்தில் அடையக்கூடிய அறிவுகளாக இருக்கலாம், ஞானங்களாக இருக்கலாம், அதே போன்று எதிர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தப்புவதாக இருக்கலாம், நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்தறியக்கூடிய அந்த தன்மைகளாக இருக்கலாம். இந்த எல்லா உலக ரீதியான பிரயோஜனங்களும் அந்த தக்வாவின் மூலமாக அடைவதற்குரிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனை, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்துக்கு உன்னுடைய அச்சத்தை தா, அதை நீ எனக்கு தா. அது இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியாது, நரக நெருப்பிலிருந்து என்னால் தப்ப முடியாது. எனவே அந்த ஒரு அச்சத்தை நீ எனக்கு தா என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு கேட்டு அவனிடத்திலே மன்றாடி அதை நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த முயற்சி ஒவ்வொரு சகோதரர்களும் எடுங்கள், ஒவ்வொரு சகோதரிகளும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த ரமலானிலே தக்வா தொடர்பாக நாங்கள் பார்த்த எல்லா விஷயங்களின் அடிப்படையிலும் எங்களுடைய நடைமுறை இந்த ரமலானிலும் சரி, இந்த ரமலான் முடிந்துள்ள அந்த காலத்திலும் சரி, சரியான முறையில் நடைமுறைக்கு வருவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வகுலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.